بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاة والسلام على اشرف الخلق محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد கணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று இந்த புனிதமான மஸ்ஜிதிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளோடு அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இந்த பொன்னான சந்தர்ப்பத்திலே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு சம்பந்தமாக சில கருத்துக்களை உங்கள் முன் வைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இருந்து கொண்டிருப்பது புனிதமான ரமலானுடைய மாதத்தில். இந்த மாதத்தில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த அல் குர்ஆனுடைய முதலாவது வாசகம் இக்ரா என்றுதான் சொல்லுகிறது. ஓதுவீராக, வாசித்தீராக, படித்தீராக என்று நாங்கள் அதனை மொழிபெயர்க்கலாம். அல் குர்ஆனுடைய முதலாவது வாசகமே ஓதுவீராக, படித்தீராக, வாசித்தீராக என்று சொல்லுவதாக இருந்தால் அல் குர்ஆன் எதற்கு முன்னுரிமை வழங்குகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லவும் இல்லை, தொழுங்கள் என்று சொல்லவும் இல்லை, அஜி செய்யுங்கள் என்று சொல்லவும் இல்லை, நோன்பு பிடியுங்கள் என்று சொல்லவும் இல்லை. முதலாவது வாசகமே இக்ரா, வாசியுங்கள், ஓதுங்கள் என்றுதான் சொல்லுங்கள். அதிலிருந்து இந்த புனித மறை அல் குர்ஆன் எதற்கு முன்னுரிமை வழங்குகிறது என்பதை நாங்கள் மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். இஸ்லாத்தில் இருக்கின்ற எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அறிவு தேவை, தெளிவு தேவை, வாசிப்பு தேவை என்பதை அது எங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உணர்த்திக் கொண்டிருக்கிறது. வாசிப்பு, அறிவு ஞானம், அறிவு தெளிவு என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பேசிக் பவுண்டேஷன், அடிப்படை என்பதை அது தெளிவாக காட்டுகிறது. உலகத்திலே அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவுடன் அவர்களுக்கு உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். உலகத்தில் இருக்கின்ற சகல பொருட்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். கற்பித்தல் முதலாவது முஅல்லிமாக அல்லாஹு தஆலா இருந்து உலகத்திலே வந்திருக்கின்ற வலை வரை இருக்கின்ற கலீஃபாவுக்கு அறிவு தெளிவை கொடுக்கிறான். நீங்கள் உலகத்திற்கு போனதற்கு பின்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த பொருட்களை எப்படி நீங்கள் கையாள வேண்டும், இந்த பொருட்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்ற தெளிவை கொடுத்துத்தான் உலகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். முதலாவது இறக்கப்பட்ட வசனம் இக்ரா என்று சொல்லுகிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா முதலாவது கற்றுக் கொடுத்தது இந்த பொருட்களுடைய பெயர்களை. அல் குர்ஆனிலே நாங்கள் இன்னும் பார்க்கிறோம், ஆரம்ப கட்டத்திலே இறக்கப்பட்ட குர்ஆனுடைய ஒரு வாசகம் நூன் வல் கலம் இவமா யஸ்துரூன், பேனாவின் மீது சத்தியமாக, அவர்கள் எழுதக்கூடிய ஏடுகளின் மீது சத்தியமாக. பேனா என்பது ஒரு நாகரிகத்தின் அடிப்படை, அங்கிருந்துதான் அறிவு ஞானங்கள் ஊட்டெடுக்கிறது. ஒரு பேனாவினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் வரலாறு நெடுகளும் பார்க்கிறோம். அவர்கள் எழுதக்கூடிய ஏடுகளின் மீது சத்தியமாக, சத்தியம் பண்ணுவது எதற்காக, அதன் மீது பிரமாணமாக, அதன் மீது சத்தியமாக என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் உணர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சத்தியம் பண்ணுகிறார். வஷம் சூரியனின் மீது சத்தியமாக, கமர் நட்சத்திரம் வன்னுஜூம் நட்சத்திரங்களின் மீது சத்தியமாக, கமர் இந்த சந்திரனின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக என்றெல்லாம் சத்தியம் செய்வதனுடைய நோக்கம் எமது கவனத்தை அந்த சத்தியம் செய்யப்படுகின்ற பொருளின் பால் நாங்கள் குவிக்க வேண்டும், அதன்பால் நாங்கள் செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த சத்தியங்கள் செய்யப்படுகிறது. சேனாவின் மீது சத்தியமாக, சேனா மனித நாகரிகத்தின் அடிப்படையாக அமையக்கூடிய, அறிவின் ஊற்றாக அமையக்கூடிய, சகலவிதமான புத்தகங்களும் எழுதப்படுவதற்கு காரணமாக அமையக்கூடிய அந்த சேனாவின் மீது சத்தியம் செய்யப்படுகிறது. எவ்வளவு தூரம் அல் குர்ஆன் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். அறிவு என்பது மனித வாழ்க்கையின் ஆதாரமாக அமைகிறது. மனிதன் இருட்டுக்குள் தட்டுத்தடமாடுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுப்பதாக அமைகிறது அறிவுதான். உலகத்தில் இருக்கின்ற சகல விதமான பிரச்சனைகளுக்கும் பேசிக்காக அடிப்படையாக இருப்பது ஜஹில் எனப்படக்கூடிய இந்த அறிவீனம், தெளிவின்மை. அறிவு இல்லாவிட்டால் வறுமை ஏற்படும், அறிவில்லாவிட்டால் சச்சரவுகள் அதிகமாகும், அறிவில்லாவிட்டால் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற புரிந்துணர்வு குறைந்து போகும், அறிவில்லாவிட்டால் நோய்கள் அதிகரிக்கும். சுகாதார விதிகளை தெரிந்திருந்தால்தான் நோய் இன்று வாழலாம். எது கலோரி பெருமானம் கொண்டது, எது விட்டமின் கொண்டது என்று தெரிந்திருந்தால், சுகாதார முறைகளை தெரிந்திருந்தால்தான் சுகதேகியாக உலகத்தில் வாழலாம். எப்படி உழைப்பது, உழைப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்று தெரிந்திருந்தால்தான் அவன் தொழில் செய்து வறுமையை போக்கலாம். அதுபோன்று அறிவு என்பது ஒரு ஜோதி, அது ஒரு வெளிச்சம், அது மனிதனுக்கு ஒரு பலமாக அமைகிறது, மனித வாழ்க்கையின் ஆதாரமாக அமைகிறது என்பதை நாங்கள் ஏற்றுக் கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமனாகுவார்களா என்ற ஒரு பெரிய கேள்வியை கேட்கின்றான். நிச்சயமாக சமனாக மாட்டார்கள். வமன் யூத்தல் ஹிக்மத ஃபக்கத் ஊதிய கைரன் கதீரா, யாருக்கு அறிவு ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். மிகப்பெரிய பாக்கியம், பணம் கொடுக்கப்பட்டதே ஒரு பாக்கியமாக சொல்லவில்லை, அதிகாரம் கொடுக்கப்பட்டதை ஒரு பாக்கியமாக சொல்லவில்லை, அறிவு ஞானம் வழங்கப்படுவதை ஒரு பெரிய பாக்கியமாக சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான், ரப்பி ஜிதினி இல்மா, யா அல்லாஹ் என்னுடைய ரப்பே என்னுடைய அறிவை அதிகரிப்பாயாக, பணத்தை அதிகரிப்பாயாக, செல்வாக்கை அதிகரிப்பாயாக, எனக்கு என்னை பின்பற்றக்கூடியவர்களுடைய தொகையை அதிகரிப்பாயாக என்றெல்லாம் சொல்லவில்லை. அவன் சொல்லுவது என்ன, அவன் எப்படியான கட்டளையை நபிக்கு சொல்லுகிறான், இப்படி பிரார்த்தியுங்கள், அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன், யா அல்லாஹ் நான் பயனுள்ள அறிவை உன்னிடத்திலே கேட்கின்றேன் என்றுதான் அல்லாஹு தஆலாவிடத்திலே அதிகமாக துஆ செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அறிவுக்கு இருக்கின்ற முக்கியத்துவம், அஃபலா யத்தஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்க கூடாதா, அஃபலா தஅக்கிலூன், நீங்கள் உங்களுடைய சிந்தனையை பிரயோகிக்க கூடாதா, உன்துரு நீங்கள் பாருங்கள், அஃபலா என்புரூன், அவர்கள் இன்னும் பார்க்கவில்லையா, இன்னும் சிந்திக்கவில்லையா, எனவே சிந்தனையை திறங்கள், உங்களுடைய புத்தியை சற்று திறந்து கொடுங்கள், நீங்கள் கூட்டுக் குழுக்களாக இருக்க வேண்டாம், உங்களுக்குள் குறுகி விட வேண்டாம், உலகத்தை அவதானியுங்கள், பாருங்கள், பூவியங்கள் பறந்து செல்லுங்கள், அல்லாஹு தஆலா எப்படி முதலாவது படைப்புகளை உலகத்திலே ஆரம்பித்தான் என்று இந்த உயிரியல் விஞ்ஞானத்தை தூண்டிக்கொண்டு குர்ஆன் அங்கு கட்டளையிடுகிறது. எனவே சிந்தனைக்குரிய மார்க்கம் இஸ்லாம், அறிவின் மார்க்கம் இஸ்லாம், அறிஞர்களை மேம்படுத்துகின்ற மார்க்கம் இஸ்லாம். இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலகத்தில் இருக்கின்ற முஸ்லிம் சமுதாயத்தின் பின்னடைவுக்கு அடிப்படையான பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது காரணம் ஈமானிலே இருக்கின்ற பலகீனம், இரண்டாவது காரணம் நாங்கள் பிரிந்து சின்னா பின்னப்பட்டு ஐக்கியம் இல்லாமல் இருப்பது, மூன்றாவது பிரதானமான காரணம் நாங்கள் அறிவுத்துறையிலே பின்னடைந்திருப்பது. அறிவுத்துறையிலே பின்னடைந்திருப்பது கடந்த 100 வருஷங்களிலே உலகத்திலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின் படி நோபல் பரிசு பெற்றவர்களுடைய தொகையை பற்றி ஒரு ஆய்வு செய்தார்கள். யூதர்களுக்கு மத்தியிலே நோபல் பரிசு பெற்றவர்களுடைய தொகை 60 கடந்த 100 வருடங்களுக்கு, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நோபல் பரிசு பெற்றவர்களுடைய தொகை 3 மாத்திரமே இருக்கிறது. அல் குர்ஆன் இவ்வளவு தூரம் அறிவை வலியுறுத்தி இருக்கிறது. சிந்தனை செய்யுங்கள், நீங்கள் பூமி எங்கும் பறந்து சென்று கல்வியை கற்றுக் கொள்ளுங்கள் என்றாலாம் சொன்ன மார்க்கத்தின் சொந்தக்காரர்களாக இருக்கின்றன. அறிவை ஒரு வேண்டாத ஒரு பொருளாக நாங்கள் மாற்றிவிட்டோம். அறிவுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம், அறிஞர்களுக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸின் கருத்தின்படி, புகாரியிலே வருகின்ற ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினாலுடைய அடையாளங்களிலே ஒன்று ரஃஉல் இல்ம், அறிவு உயர்த்தப்படுவதாகும் என்று சொன்னார். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அறிவு உயர்த்தப்படுவது என்றால் என்ன, ரஃஉல் இல்ம் என்றால் என்ன என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், மௌத்துல் உலமா, உலகத்திலிருந்து அறிஞர்கள் இறப்பதாகும் என்று சொன்னார்கள். உலகத்திலே விஷய ஞானம் உள்ள, தெளிவுள்ள, அறிவுள்ளவர்கள் உலகத்திலிருந்து மறைந்து விடுவது என்பது உலகத்தின் அழிவின் அடையாளமாகும் என்று சொன்னார்கள். இதற்கு விளக்கம் சொல்கின்ற ஹதீசுடைய உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள், உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதே அல்லாஹ்வுடைய கிருபையினால் அறிவின் அடிப்படையில் தான். இப்போது அறிஞர்கள் இல்லாமல் போய்விடுகிறார்கள். அது மாற்று அறிஞர்களாக இருக்கலாம், உலக கல்வியை கற்ற அறிஞர்களாக இருக்கலாம், அங்கு அறிஞர்களை பாகுபடுத்தவில்லை. எனவே துறை சார்ந்த அறிஞர்கள், விற்பன்னர்கள், ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், மிகவும் சிறந்த கருத்துக்களை சமுதாயத்துக்கு முன்வைக்கக்கூடியவர்கள், அவர்கள்தான் உலகத்தின் சக்கரங்களாக இருக்கிறார்கள் என்று அந்த ஹதீஸ் சொல்லிக் காட்டுகிறது. எனவே அறிஞர்கள் இறப்பது என்பது உலகத்தின் சக்கரங்கள் இல்லாமல் போவதற்கு சமன். எனவே பூமியிலே அறிஞர்கள் இருப்பதுதான் உலகத்தின் இயக்கத்திற்கு துணையாக அமைகிறது என்று அந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார். இவ்வளவு அருமையான விஷயம் என்று பாருங்கள். பணத்தை மிகவும் சிறப்பாக சம்பாதிக்க வேண்டுமா, அதிகாரத்தை சிறப்பாக அடைய வேண்டுமா, வாழ்வாங்கு வாழ வேண்டுமா, தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமா, சொந்த காலில் நிற்க வேண்டுமா, எல்லாவற்றுக்கும் தேவை அறிவுதான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அறிவை பற்றி நாங்கள் பொதுவாக தெரிந்து கொள்வோம். நாங்கள் இங்கே பேசி இருப்பது இந்த உலக கல்வி மாற்று கல்வி என்ற அந்த பிரிவினையை அடிப்படையாக வைத்துத்தான். உண்மையில் இஸ்லாத்தில் அப்படிப்பட்ட பிரிவினை கிடையாது. இதையெல்லாம் பயனுள்ள அறிவாக இருக்குமோ அதெல்லாம் மாற்று கல்வி தான், அது உலக கல்வி என்று பிரிவினை கிடையாது. நல்ல நோக்கத்தோடு நீங்கள் ஒரு அறிவை கற்றால் அதெல்லாம் மாற்று கல்வியாக மாறும். சரி, ஏதோ நாங்கள் ஒரு வகையில் பிரித்து வைத்திருக்கோம், ஷரியத்துடைய கல்வியை கற்றது என்ற பகுதியை நாங்கள் பார்ப்போம். ஷரியத்துடைய உலமாக்கள், குர்ஆனுடைய கல்வி, ஹதீஸுடைய கல்வி, ஃபிக்ஹுடைய கல்வி, ஷரியத்துடைய கல்வி, இவற்றையெல்லாம் கற்பதனுடைய அவசியம். இந்த துறையில் எங்களுக்கு விற்பன்னர்கள், தேர்ச்சி மிக்கவர்கள் உருவாகுவதன் அவசியம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்றோம், பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம் என்னவென்றால், எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்னாலும் அது பற்றி அறிவு தேவை. எனவேதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபுல் இல்ம் என்ற பகுதியிலே ஒரு தலைப்பை போட்டிருக்கிறார்கள், பாபுல் இல்ம் கபல் அல் கவுல் வல் அமல். அமல் செய்வதற்கும் பேசுவதற்கு முன்னால் அந்த இரண்டு தொடர்பான அறிவு பற்றிய பாடம் என்று தலைப்பு போட்டிருக்கிறார்கள். அதாவது நான் செயல்படுவதற்கு முன்னால் அந்த செயல் சரிதானா பிழைதானா என்று தெரிந்து கொண்டதற்கு பின்னால் தான் நான் என்ன செய்ய வேண்டும், அமல் செய்ய வேண்டும். நான் பேசுவதற்கு முன்னால் இந்த விஷயம் ஷரியத்தோடு உடன்பட்டதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டதற்கு பின்னால் தான் நான் அதனை பேச வேண்டும். எனவே இமாம் புகாரி அவர்கள் அப்படி ஒரு நிபந்தனையை போட்டிருக்கிறார். இமாம் இப்னுல் முனீர் அவர்கள் இந்த இமாம் புகாரியுடைய தலைப்புக்கு விளக்கம் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் ஏன் இந்த தலைப்பை போட்டார்கள் என்றால், தனது சஹீஹுல் புகாரியிலே தலைப்பை போட்டதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு அமல் சிஹத்தாக வேண்டுமாக இருந்தார், அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த அமல் தொடர்பான அறிவு கட்டாயம். அந்த அமல் தொடர்பான அறிவு இல்லாமல் அந்த அமல் செய்யப்படுகின்ற பொழுது அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதனால் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்படி தலைப்பை போட்டிருக்கிறார்கள். அமல் செய்வதற்கும் பேசுவதற்கும் முன்னால் அது தொடர்பான அறிவை பெற்றுக் கொள்வது என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தலைப்பை போட்டிருக்கிறார்கள் என்று இமாம் இப்னுல் முனீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்கிறார். இவ்வளவு அருமையான கருத்து. ஈமான் கொள்வதற்கு முன்னாலும் அறிவுதான் தேவை, வியாபாரம் செய்வதற்கு முன்னாலும் அறிவுதான் தேவை, தாவா செய்வதற்கு முன்னாலும் அதுக்கு சம்பந்தமான அறிவுதான் தேவை. விதத்தை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், குர்ஆனிலே நீங்கள் எடுத்து பார்த்தால், உண்மையான அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்கள் யார், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவுடைய அடியார்களிடத்திலே, அடியார்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வை உண்மையாகவே பயப்படக்கூடியவர்கள் அறிவுள்ளவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே ஈமானை அறிவு தோற்றுவிக்க வேண்டும், குஷு பயத்தை, அல்லாஹ் தஆலாவுடைய பயத்தை அந்த அறிவுதான் தோற்றுவிக்க வேண்டும். அறிவு வந்தால் ஈமான் வரும், அறிவு வந்தால், சரியான அறிவு வந்தால் தக்குவா வரும், அல் குஷு வரும், அல் கஷ்யா எனப்படக்கூடிய பயம் வரும். எனவே ஈமானுக்கும் தேவை. எது ஈமான், எது ஷிருக்கு, எது நிபா, எது பிதாத்து, எது அனுமதிக்கப்பட்டது, எது தடுக்கப்பட்டது, எது சுன்னத்து, எது பெரும்பாவம், எது பெரிய பாவம் என்றெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு எது தேவை, அறிவு தேவை. வானத்திலிருந்து பொத்துக்கொண்டு அறிவு விடமாட்டாது, அறிவை தேட வேண்டும். பலபுல் ஐல் ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், அறிவை கற்றுக்கொள்வது என்பது ஒரு முஸ்லீமுடைய கட்டாய கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார். எனவே ஈமான் கொள்வதற்கும் அறிவு தான் தேவை, சந்தையிலே வியாபாரம் செய்வதற்கும் அறிவு தேவை. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா யபிஅஃபி சூக்கினா ஹாதா இல்லா மன் ஃபகிஹ், எங்களை இந்த சந்தையில வியாபாரம் செய்யறவங்க இஸ்லாமிய ஷரியத்தோடு தொடர்பான வியாபார கொடுக்கல் வாங்கலோடு தொடர்பான அறிவுகளை பெறாமல் இந்த சந்தைக்கு வரக்கூடாது. அவர் விரும்பியோ விரும்பாமலோ வட்டியை உண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவர் உள்ளாக்கப்படுவார் என்று சொன்னார்கள் உமர் ரபி அல்லா. அது இன்று நடைபெறுகிறது. வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம், பெரிய அக்கறை லீசிங்கோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம், பினான்ஸோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம், காப்பிரதியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம், சில நேரங்களில் வரர் எனப்படக்கூடிய வியாபாரத்தில் இடம்பெறக்கூடிய மோசடியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது ஹலால் என்று, உண்மையில் அது ஹராமாகும். உண்மையில் வியாபாரத்துக்கு சந்தைக்கு போவதற்கு முன்னால் அப்படியான வியாபாரிகள் அனைவரையும் அழைத்து ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும். இதுதான் வியாபாரம். அதனுடைய ஆள் அகலங்கள் முகாமலாத்தின் ஒரு பகுதி இருக்கிறது, கொடுக்கல் வாங்கலோடு தொடர்பான பகுதி இருக்கிறது. எனவே வியாபாரம் செய்வதற்கும் அறிவுதான் தேவை, ஈமான் கொள்வதற்கும் அறிவுதான் தேவை, அரசியல் செய்வதற்கும் இஸ்லாத்தினுடைய அரசியல் கோட்பாடு பற்றிய விளக்கம் தேவை. உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய இன்னொரு கருத்து இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், ஆட்சி செய்வதற்கு முன்னால் நீங்கள் ஆட்சியாளர்களாக மாறுவதற்கு முன்னால், அது சட்டமன்றத்தில் அல்ல, பாராளுமன்றத்தில் அல்ல, பள்ளி வாயிலில் அல்ல, பாடசாலையில் அல்ல, நீங்கள் எந்த துறையிலே சென்றிருக்கிறீர்களோ அந்த துறைக்கு செல்வதற்கு முன்னால் அது தொடர்பான அறிவை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அறிவில்லாமல் நாங்கள் செயல்பட போகின்ற பொழுது ஏற்படக்கூடிய விபரீதம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் எகிப்து நாட்டினுடைய நிதி மந்திரியாக பொறுப்பெடுக்கிறார்கள். நாங்கள் குர்ஆனிலே அதனுடைய வரலாற்றை பார்க்கிறோம். எகிப்து நாட்டின் நிதி அமைச்சு பொறுப்பை தனக்கு செயல்படி கேட்கிறார்கள். அந்த நாட்டு அரசு நடத்தியது அரசரே, எனக்கு இந்த நாட்டின் கஜானாக்கள், கஜானாக்கள் என்றால் கருவூலங்கள், கருவூலங்களுடைய பொறுப்பை எனக்கு தாருங்கள். எனக்கு இரண்டு வகையான குவாலிபிகேஷன்ஸ் இருக்கிறது பாருங்கள். குவாலிபிகேஷன் இன்னி ஹபீபும் அலீம், நான் நம்பிக்கை நாணயமானவர். முதலாவது நம்பிக்கை, ஈமான் இருக்கிறது, அந்த பொருட்களை நன்றாக பாதுகாக்கக்கூடிய நம்பிக்கை நாணயம் வேண்டும். இரண்டாவது அலீம், எனக்கு குறிப்பிட்ட அந்த விவகாரம் தொடர்பான அறிவு இருக்கிறது, எனவே எனக்கு அந்த நிதிமந்தி பொறுப்பை தாருங்கள். சரிதானே? ஈமான் தேவை, முதலாவது இஸ்லாஸ் தேவை, அமானத்து தேவை, அது ஹபீபும் அலீமும், எனக்கு அது சம்பந்தமான அறிவு இருக்கிறது, எனக்கு அதனை தாருங்கள். எனவே எனக்கு என்ன குவாலிபிகேஷன், அது சம்பந்தமான அறிவு. ஆட்சி செய்வதற்கு முன்னால், நிதி மந்திரியாக வருவதற்கு முன்னால் அறிவு தேவை. குரானிலே அதுக்கு ஆதாரம் இருக்கு. சந்தையிலே வியாபாரம் செய்வதற்கு முன்னால், நிக்காகம் செய்வதற்கு முன்னால் நிக்காகை பற்றி அறிவு தேவை. இது எத்தனையோ பேர் நிக்காக செய்கிறார்கள், ஏன் நிக்காக செய்வது என்பது தெரியாது. மலேசிய நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு முக்கியமான சட்டம் இருக்கிறது, நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். யார் ஒருவர் திருமணம் செய்வதற்காக வேண்டி போகின்றாரோ அவர் கட்டாயமாக அந்த அந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு முக்கியமான கலாசாலையிலே அல்லது பல்கலைக்கழகத்திலே சென்று சுமார் இரண்டு அல்லது மூன்று வாரம் ஒரு கோர்ஸை முடித்திருக்க வேண்டும். என்ன கோர்ஸ்? திருமணத்திற்கு பின்னால் எப்படி குடும்ப வாழ்க்கை நடாத்துவது என்பது தொடர்பான அறிவு. எப்படி குடும்ப வாழ்க்கை நடாத்துவது, மஹரம் யார், அஜ்நபி யார், சுத்தம் எப்படி, ஜனாபத்தை எப்படி நிறுத்தி இது பண்ணிக் கொள்வது, எப்படி மனைவியோடு பழகுவது, எந்த அளவுக்கு என்றால் பொருளாதாரத்தை எப்படி திட்டமிடுவது என்பது தொடர்பான அறிவுகள் எல்லாம் கொண்டதாகத்தான் அந்த பாட நெறி பயிற்சி நெறி அமைந்திருக்கிறது. அந்த பயிற்சி நெறியை முடித்ததற்கு பின்னால் அந்த பல்கலைக்கழகத்திலே ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார்கள். அந்த சர்டிபிகேட்டை எடுத்துக்கொண்டு வந்துதான் ரெஜிஸ்டாரிடத்திலே கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர் என்ன செய்வார், திருமணம் செய்து கொடுப்பார். எனது சமுதாயத்திலே அப்படியாவது நிலை இருக்கிறதா? சில கிறிஸ்தவ தேவாலயங்களில் கூட ஒரு வார கோர்ஸ் வைத்திருக்கிறார்கள். திருமணத்துக்கு முன்னால் இப்படித்தான் திருமணம், அதனுடைய கணவனுடைய கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன, மனைவியினுடைய கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன என்று அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எந்த அளவு தூரம் என்றால் சுகாதார விதிகளை பற்றி கொண்டு சொல்லிக் கொடுக்கிறார்கள். திருமணத்துக்கு முன்னாடி உள்ள அறிவு, நாம் எந்த அளவு தூரம் அவற்றையில் நாம் பெற்றிருக்கிறோம். இது போக நாங்கள் பேச வந்த விஷயத்தை நேரடியாக நாங்கள் பேசுவோம். அது என்ன, இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய போகின்ற ஒருவர் இஸ்லாமிய பணியில் ஈடுபட போகின்ற ஒருவருக்கு கட்டாயம் செய்யக்கூடிய அறிவு தேவை, மிக ஆழமான அறிவு தேவை. ஒரு டாக்டருக்கு தான் மருத்துவம் செய்யலாம். அப்படி இல்லாவிட்டால் அவர் என்ன செய்வார்? பல உயிர்களை கொலை செய்வார், பல உயிர்களை அவர் கொலை செய்வார். ஒரு டாக்டரை போன்றவர் அல்ல ஒரு சக தகுதியற்றதாய். அவர் என்ன செய்வார்? உலகத்தில் இருக்கின்ற பல மக்களுடைய ஈமானை நாசப்படுத்தி விடுவார். அவருக்கு சரியான இஸ்லாமிய சரியத்துடைய அறிவு இல்லாதது, ஹலாலை ஹராம் என்று பத்துவா கொடுத்து விடுவார். மக்களுக்கு மத்தியிலே இல்லாத கொள்ளாத பிரச்சனைகளை எல்லாம் அவர் உருவாக்கி விடுவார். அவருக்கு இருக்கின்ற சரியத்தினுடைய அறிவில் இருக்கின்ற குறைபாட்டின் காரணமாக ஒரு சாதாரண குற்றம் அல்ல பத்துவா கொடுப்பது, ஹலால் ஹராம் சம்பந்தமான விதிகளை முன்வைப்பது என்பதெல்லாம் சாதாரணம். எனவே நான் குர்ஆன் சொல்லுகிறேன், قل هذه سبيلي ادعو الى الله على بصيره. நபியே, நீங்கள் உங்களுடைய சமூகாயத்தை நோக்கி சொல்லுங்கள், நான் பிரச்சாரம் செய்கின்றேன், ஆனால் على بصيره, என்னிடத்திலே நான் எதனை பிரச்சாரம் செய்கின்றேனோ அதனை பற்றிய தெளிவு, அறிவு, விளக்கம் என்னிடத்திலே இருக்கிறது. அந்த விளக்கத்தின் பின்னணியில் இருந்துதான் பிரச்சாரம் செய்கிறேன். நான் சூன்யத்திலிருந்து பிரச்சாரம் செய்யவில்லை, கற்பனையிலிருந்து பிரச்சாரம் செய்யவில்லை, ஊகங்களை அடிப்படையாக பிரச்சாரம் செய்யவில்லை. எனக்கு அறிவு தெளிவு இருக்கிறது, எனக்கு விளக்கம் இருக்கிறது, விளக்கத்தின் அடிப்படையாகத்தான் பிரச்சாரம் செய்கின்றேன் என்று நபியே உங்களுடைய சமுதாயத்தை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் பசீரத்தின் பசீரா என்று சொல்லு, இல்லாவிட்டால் சமூகத்திலே நிறைய பிரச்சனைகள் உருவாகும். இன்று நாங்கள் சமூகத்திலே பார்க்கின்ற பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் விளக்கம் இல்லாத குழப்பம் என்று சொல்வார்கள். விளக்கம் இல்லாத குழப்பம் நபியே, உங்களுடைய இரட்சகனுடைய பாதையின் பால் நீங்கள் அழையுங்கள். ஹிக்மத்தை அடிப்படை, ஹிக்மத் என்றால் என்ன? ஞானம், அறிவு, ஞானம், குர்ஆனை பற்றிய ஞானம், ஹதீஸை பற்றிய ஞானம், வரலாற்றிலே வந்திருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் பற்றிய ஞானம், அகீதாவை பற்றிய ஞானம், ஹலாலை பற்றிய ஞானம், ஹராம் பற்றிய ஞானம், சமயோசிதம், எதனை எந்த இடத்தில் செய்வது, எப்படி செய்வது, யாருக்கு எதனை கொடுப்பது, இது பற்றிய ஞானம், இந்த ஞானத்தோடு பிரச்சாரம் செய்யுங்கள். எனவே இஸ்லாமிய பிரச்சாரம் என்பது, இஸ்லாமிய பணி என்பது எடுப்பார் கைப்பிள்ளை அல்ல. அது எவரும் பேசலாம், எதனும் எவரும் அதனை கையாளலாம். ஒரு ஒரு தர்ஜுமத்துல் குர்ஆனிலே சில வசனங்களை வாசித்தவருக்கும் இஸ்லாம் பேசலாம் என்று சொன்னால் அது பிழை. சஹீஹ் புகாரியிலே ரெண்டு மூணு ஹதீஸ்களை படித்துவிட்டு ஹதீஸை பற்றிய ஞானத்தை முன்வைக்கலாம் என்று சொன்னால் அது பிழை. பேசுகின்ற நானாக இருக்கலாம், கேட்கின்ற நீங்களாக இருக்கலாம். ஒரு பின்னணியோடு தேவை, அறிவு ஞானம் தேவை. இல்லாவிட்டால் மிகப்பெரிய சித்தனா உருவாகிவிடும் உலகத்தில். இன்று உலகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான சித்தனாக்களுக்கு காரணம் அறிவு, தெளிவு, வெளிச்சம் இல்லாமல் இருப்பது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வலவுலா நகரமின் புள்ளி சுருக்கத்தின் தாய்ப்பத்தும் அந்த குர்ஆனுடைய வசனத்தை நன்றாக நாங்கள் விளங்குவோம். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஜிஹாதுடைய வசனங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது எல்லோரும் சேர்ந்து பள்ளிவாசல் இருக்கின்ற எல்லாரும் எங்க ஜிஹாதுடைய களத்தை நோக்கி போய்விட்டார். அந்த அசாபு சுப்பாக்கள் கூட யாரையும் காணவில்லை. அசாபு சுப்பாக்கள் யார்? அறிவு படிக்கிறதுக்காக உட்கார்ந்திருக்கிறவங்க. குர்ஆன் வசனம் இறங்கும், ஹதீஸ்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த நேரத்தில் அவற்றையெல்லாம் பதிந்து கிரகித்து ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்கள் தான் அவர்கள். எல்லோரும் சேர்ந்து ஓடிவிட்டார்கள். எங்கே ஓடினார்கள்? ஜிஹாது ஓடிவிட்டார்கள். குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, எல்லோரும் ஜிஹாதுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லோரும் ஜிஹாதுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கூட்டம் கட்டாயமாக மார்க்கத்திலே விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி ஜிஹாதுக்கு ஒரு கூட்டம் போனது போன்ற இன்னும் ஒரு கூட்டமும் தயாராகட்டும். எதற்கு? லியத்தஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்திலே மிகவும் ஆழமான விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக. வலியுந்திரு கௌமஹும் இதா ரஜஉ, அவர்கள் விளக்கத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்து தங்களுடைய சமுதாயத்திற்கு அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். இது எல்லாம் சுருக்கப்பா, இதெல்லாம் பிதுஅத்தப்பா, இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் மனிதனுடைய பெரும்பாவம், இதெல்லாம் மனிதனை அழிக்கக்கூடிய முகலிக்கார் என்று அவர்கள் விளக்கமாக தங்களுடைய சமுதாயத்துக்கு சொல்லட்டும். அப்படியா ஒரு குழுவாக நீ உங்களில் ஒரு சாரார் இருக்கட்டும், எல்லோரும் ஜிஹாதுக்கு போக வேண்டாம். போராட்டம் என்று இரண்டு வகைப்படும். முதலாவது பேனாவால் செய்கின்ற யுத்தம், இரண்டாவது ஆயத்தினால் செய்கின்ற யுத்தம். இந்த ரெண்டு யுத்தமும் இஸ்லாமிய வரலாற்றில் இருந்து வந்திருக்கிறது, பேரலலாக இருந்திருக்கிறது. பேரலல் என்று உங்களுக்கு தெரியும், சம காலத்தில் இருந்து வந்திருக்கிறது. முஜாஹிதிகளை பார்க்கின்றோம், மிகப்பெரிய போராளிகளை பார்க்கின்றோம், முஜித்தஹிதிகளையும் பார்க்கிறோம். ரெண்டுக்கும் அடிப்படையான சொல் ஜிஹாத், தீவிரமான முயற்சி செய்தான். ஆயுதத்தால் போராடி முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்த ஒரு குழு வரலாற்றிலே இருந்தது போன்று தாரிக் பின் ஜியாத், அம்ரிபுல் ஆஸ், சவி அல்லாஹு அன்ஹும், ஹாலிபுல் வலீத், இது போன்ற மிகப்பெரிய தளபதிகள் எப்படி இருந்து இஸ்லாமிய சமூகத்தை இந்த தடை எடுப்புகளில் இருந்து பாதுகாத்தார்களோ அதே போன்று இஸ்லாமிய வரலாற்றிலே பெரும் பெரும் முஜித்தஹிதுகளை பார்க்கிறோம். முஜாஹித், முஜித்தஹித். முஜித்தஹித் என்றால் யார்? இஸ்லாமிய அறிவு ஞானங்களை மிகவும் ஆழமாக பெற்றவர்கள். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, அப்படி என்று நிறைய இமாம்கள், இமாம் இப்னு தைமியா, நவீன காலத்தில் மிகப்பெரிய பேனாக்களினால் ஜிஹாது செய்தவர்கள், அறிவு போராட்டங்கள், சிந்தனா ரீதியான யுத்தம், அந்த யுத்தமும் தேவைப்படுகிறது. அறிவு தெளிவு இரண்டில் ஏதாவது ஒன்று ஒரு சமுதாயத்திலே இருந்து எடுபடுகிறதோ அந்த சமுதாயம் அழிந்துவிடும். கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆயுத போராட்டத்தை கூட வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அறிவு போராட்டம் தேவை. இன்று சில நேரங்களிலே தங்களுடைய எதிரி, தங்களுடைய சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக கூட ஆயுதம் தூக்குகிறவரை நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்ன? அறிவு தெளிவில்லை. அறிவு தெளிவின்மையின் காரணமாக நீங்கள் சில நேரங்கள் என்னோடு உடன்படுவீர்களோ என்னமோ தெரியாது. இன்று நாங்கள் தாலிபான்களை பார்க்கிறோம், தாலிபான்களை பார்க்கிறோம். உண்மையிலேயே மாஷா அல்லாஹ் இஸ்லாமிய உணர்வு நிறைய பெற்றது. ஆனாலும் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை அவர்களை பொறுத்தவரை? நாம் ஏன் அவர்களோடு உடன்படுவதில்லை என்று கேட்டால் என்ன, இஸ்லாமிய உணர்வு, இமானுடைய அந்த பிரகாசம் இருக்கின்ற அளவுக்கு என்ன கிடையாது? அறிவு தெரிவு கிடையாது. சில நேரங்களில் அவர்கள் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பது இஸ்லாமாக இல்லை, அவர்கள் சிறுக்கென்று நினைத்துக் கொண்டிருப்பது சில நேரம் இஸ்லாமாக இருக்கும். இப்படியான பல பிரச்சனைகள். எனவே கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அறிவில்லாமல் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த போகின்றது, அறிவில்லாமல் இஸ்லாத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, தெளிவில்லாமல் இஸ்லாமிய சரியா சம்பந்தமான பத்துவாக்களை வழங்குகின்ற பொழுது பெரிய பிரச்சனை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமல். அப்படிதான், உங்களில் யார் அஹ்சனு அமலில் ஈடுபடுகிறார்கள் என்று சோதிப்பதற்காக வேண்டியே வாழ்க்கையையும் மரணத்தையும் படைத்திருக்கிறார். சரி, அஹ்சனு அமல் தான் என்ன? அஹ்சனு அமல், நாம் எல்லாம் மொழிபெயர்க்கிறது எப்படி? மிகவும் அழகான அமல், இதெல்லாம் மொழிபெயர்க்கும். ஆனா மிகவும் அழகான அமல் என்ன, அதுக்கு விளக்கம் சொல்றான் தஃப்ஸீருடைய உலமாக்கள். அப்படிதானே, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல பழைய உலமாக்களுடைய நல்ல கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளத்தானே வேண்டும். அஹ்சனு அமல் என்றால் என்ன? மக்கான முவாஃபிகன் லிஸ்ஸுன்னா மக்கான பிஇஃக்லாஸ், ரெண்டு நிபந்தனைகள் கொண்டிருக்கின்ற அமல் தான் அஹ்சனு அமல். முதலாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போன்று செய்ய வேண்டும். அவர்கள் செய்தது போன்று செய்தால்தான் அது அஹ்சனு அமலினுடைய ஒரு நிபந்தனையை பூர்த்தி செய்கிறது. அடுத்த நிபந்தனை, இஸ்லாத்தோடு செய்யப்படும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இழைக்கப்படுமாக இருந்தால் அது அஹ்சனு அமல் அல்ல, அது அஹ்சனு அமல் அல்ல, அழகான அமல் அல்ல. அல்ல, இஸ்லாத்தோடு வேலை செய்கிறார், ஆனா செய்யறதெல்லாம் இது சிறுதெல்லாம் சிறுக்கு, செய்யறதெல்லாம் பெரிய பெரிய இஸ்லாத்துக்கு விரோதமான விஷயம் தான், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இன்னொருவர் மாஷா அல்லாஹ் சுன்னத்தான அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எப்படி எல்லாம் சொன்னாங்களோ அழகா செய்கிறாரு, அவருடைய விஷயங்கள் எல்லாம் அழகா இருக்கிற சுன்னாவினுடைய அடிப்படையில் ஆனால் இஸ்லாத் கிடையாது, மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு செய்கிறாரு, அதுவும் வெளிப்படமாகும். எனவே ரெண்டுமே தேவை, ரெண்டுமே ஒரு வண்டியினுடைய சக்கரம் போன்று. நாம் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சாராரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க ஹவாரிஜின்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ஹவாரிஜ் மூத்தசிலாக்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க தானே, பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க அலி ரபி அல்லாஹு தாலாவுடைய காலத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முஆவியா ரபி அல்லாஹு தாலாவும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு கருத்து முரண்பாடு, ஆட்சி விஷயமாக ஒரு கருத்து முரண்பாடு. எனவே அலி ரபி அல்லாஹு தாலாவும் அவர்கள் இந்த பிரச்சனையிலே மத்தியஸ்தம் வகிப்பதற்காக வேண்டி அபு மூசா அலி ரபி அல்லாஹு அவர்களையும், அம்ரிபுன் ஆஸ் ரபி அல்லாஹு தாலாஹும் அவர்களையும் மத்தியஸ்தம் வகிப்பதற்காக வேண்டி மஜ்லிஸு தஹ்கீம் என்று நாங்கள் வரலாற்றிலே சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஏற்பாட்டை செய்தார். சஹாபாக்களுக்கு மத்தியிலும் கருத்து ஒரு தொடர்ந்து இருக்கு. அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மத்தியஸ்த சபை ஒன்று உருவாக்கப்படுகிறது. இந்த மத்தியஸ்த சபையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த மத்தியஸ்த சபையினுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இனி ஹுக்குமே இல்லா இல்லா, தீர்ப்பு சொல்பவன் அல்லாஹு தஆலா மாத்திரம்தான் என்று அந்த இடத்தை விட்டு வெளிநடப்பு செய்தவர்கள் தான் ஹவாரிஜ். அலி ரதி அல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருக்கிறார்கள், கலீஃபாவுடைய கட்டளைக்கு கூட கட்டுப்படவில்லை. அலி ரதி அல்லாஹு தஆலா என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சஹாபி, சாதாரண சஹாபி அல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முதலாவது இளைஞர் என்று சொல்லுகிறோம், நான்காவது கலீஃபா, மருமகன், எவ்வளவு பெரிய அறிவு பின்னணி கொண்ட ஒரு பெரிய பெரிய சஹாபி, அவருடைய கருத்தை கூட இந்த சவாரிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள் தீர்ப்பு சொல்வதற்கு அல்லாஹு தஆலா மாத்திரம் தான் இருக்கிறான். சரி, அந்த கருத்தை அலிரவி அல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தீர்ப்பு சொல்வதற்கு மனிதர்கள் யாராவது அந்த இடத்திலே முன்வர வேண்டும். ஏனென்றால் அப்போது உள்ள பிரச்சனையை இஸ்லாமிய அடிப்படையில் ஆராய்ந்து தீர்ப்பு சொல்வதற்கு இந்த இரண்டு பேரும் தான் தகுதி என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். எந்த அளவு தூரம் அவர்கள் முரண்பட்டார்கள் என்றால், அலி ரலி அல்லாஹு தாலாவும் அவர்களுக்கு எதிராக முரண்பட்டார்கள் என்றால், அவர்களை கொலை செய்தது அவர்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு சஹாபியை ஒரு கலீஃபாவை கொலை செய்தது யார்? சவாரிகள். என்ன காரணம்? அறிவில்லை, இஸ்லாமிய ஷரியா பற்றிய தெளிவு கிடையாது, நல்ல ஆழமான ஈமான் இருந்தது. சவாரிகளை பொறுத்தவரை அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுடைய நம்பிக்கை நாணயத்தில் ஈமானிலே இருக்கின்ற பலத்திலே எந்த சந்தேகமும் கிடையாது. கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள், எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் இமாம் புகாரி தெரியும், அவர்கள் ஹதீஸ்களை சேர்க்கின்ற பொழுது சனது என்று கேள்விப்பட்டிருக்கிறது. சனது என்றால் அறிவிப்பாளர் வரிசை. அறிவிப்பாளர் வரிசையில இமாம் புகாரி லேசான ஆட்கள் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை நாணயம் இல்லாத ஆட்களை பொய் சொல்றவங்க சேர்ப்பாங்களா? மிகவும் சிறந்த ஒரு கிதாப் இல்லையா சஹீஹ் புகாரி? ஆனால் கவாரிஜிகளை தன்னுடைய சனதிலே சேர்த்திருக்கிறார். யாரு? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். ஏன் சேர்த்தார்கள்? அவங்களுடைய ஈமான், அவங்க ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டாங்க, ஒரு நாள் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாங்க என்ற காரணத்தினால் கவாரிஜிகளை கூட தனது சனதிலே அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அவ்வளவு நம்பிக்கை நாணயமானவர்கள். ஆனால் என்ன பிரச்சனை? அவர்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் செய்வதெல்லாம் சரி, இஸ்லாமிய ஷரியத்திலே இருக்கின்ற விளக்கமின்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்திலே ஹவாரிஜிகள் என்ற கூட்டம் வரும் என்று முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எந்த அளவு தூரம் செய்திருக்கிறார்கள் என்றால், தக்தரூன ஸலாத்தஹும் இலா ஸலாத்திக்கும். சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுடைய தொழுகையையும் அவர்களுடைய தொழுகையையும் வைத்து பார்த்தால், சஹாபாக்களே, நீங்கள் உங்களுடைய தொழுகை போதாது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு தொழுகையிலே மிகவும் ஆழமானவர்களாக இருப்பார்கள். அந்த அளவு தூரம் தொழுகையில பயபக்தியாக சொல்வார்கள். ஆனாலும் என்ன விஷயம்? குர்ஆனை பற்றிய அறிவு அவர்களிடத்தில் இருக்க மாட்டாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகவும் சஹீஹான ஒரு ஹதீஸ் சொல்லுகிறது. எனவே பிரச்சனை என்ன? இஸ்லாமிய உணர்வு இருக்கின்ற அளவுக்கு எது கிடையாது? இஸ்லாமிய அறிவு கிடையாது, தெளிவு கிடையாது என்றால், அப்படியான மனிதன் சீர்திருத்துவதனை விடவும் சீர்குலைப்பதுதான் அதிகமாக. நாங்கள் கவனமாக அந்த கருத்தை விளங்கிக்கொள்ளவும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். அவரை நாங்கள் ஐந்தாவது கலீஃபத்து அர்ராஷி, நேர்வழி நடந்த கலீஃபா என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படித்தானே? அவ்வளவு பெரிய முக்கியமானவர்கள். அவர்கள் சொன்னார்கள், மன் அமில பிகைர் இல்மின் யுஸ்ஸிது அக்ஸர மிம்மா யுஸ்லிஹ். எந்த மனிதன் அறிவில்லாமல் செயல்படுவானோ அப்படிப்பட்ட மனிதன் சீர் திருத்துவதனை விடவும் சீர் குலைப்பதுதான் அதிகமாக. எந்த மனிதன் அறிவில்லாமல் செயல்படுவானோ அந்த மனிதன் அழிவு வேலைகளில் தான் அதிகமாக அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான், அவன் சீர்திருத்துகிறதா. ஆனால் என்ன நடக்கும்? அவன் சீர் திருத்துவதனை விடவும் சீர் குலைப்பதுதான் அதிகமாக. ஒரு டாக்டர் நாங்க, ஒரு வைத்தியரை நாங்க, ஒரு தாயை கூப்பிடலாம், ஒரு அறிஞனை கூப்பிடலாம், ஒரு டாக்டர் கட்ட மருத்துவக் கல்லூரியில் சென்று 4-5 வருடம் படிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவருக்கு எம்பிபிஎஸ் என்று என்ன கொடுக்க மாட்டார்கள், கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட யாராவது வைத்தியம் செய்கிறார்களா என்றால் அரசு அவர்கள் என்ன செய்யும்? தேடி கண்டுபிடித்து சிறையில் போகும். உங்க நாட்டிலையும் அப்படி இருக்கீங்க, அப்படிதானே? ஏன், எத்தனையோ நோயாளிகளை அவர் என்ன செய்வார்? தனக்கு தெரிந்த மருந்து அனைத்தையும் நோயாளிகளுக்கு கொடுப்பார்கள். உங்களுக்கு காய்ச்சல், இவருக்கு தலைவலி, இவருக்கு வயிற்று வலி, இவருக்கு அது இதுன்னு சொல்லி கூட வித்தியாசமான நோயாளிகள் வரலாம். என்ன செய்ய வேண்டும்?
தனக்கு தெரிந்த அனைத்தையுமே மருத்துவமாக பிரயோகிக்க சென்றால் என்ன நடக்கும்? என்ன செய்ய வேண்டும்? நோயாளிகளை தரம் பிரிக்க வேண்டும். இவருக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன தேவை, இவருக்கு என்ன தேவை, நான் படித்திருக்கின்ற எல்லாவற்றையும் கொட்டலாமா? அதே போன்றுதான் ஒரு தாய். ஒரு தாயை பொறுத்தவரையில் அவருக்கு இருக்கின்ற விசாலமான அறிவின் வெளிச்சத்தில் அவர் சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் மனிதர்களுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப கட்டம் கட்டமாக அவர் கொடுப்பார். உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். நீங்கள் அதிலிருந்து ஒரு படிப்பினை மாத்திரம் எடுத்துக் கொள்ளுங்கள், கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள். சிறுக்கை ஒழிப்பது என்று வருகின்ற பொழுது சிறுக் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பயங்கரமான ஒரு குற்றம். அதில் எந்த சந்தேகம் இருக்குதா இல்ல? சிலை வணக்கம் என்பது இஸ்லாத்தை முதல் தரமான பாவம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலைகளை எப்போது உடைத்தார்கள்? சிலைகளை உடைத்தது எப்போது? 13 வருஷ காலம் மக்காவிலே வாழ்ந்தார்கள். 360 சிலைகள் எங்கே இருந்தன? காபத்துல்லாவுக்குள் இருந்தன. இரவோ இரவாக சஹாபாக்களை ஏவிவிட்டு என்ன செய்திருக்கலாம்? சிலைகள் ஒவ்வொன்றாக தூக்கியிருக்கலாம், தலைகளை உடைத்திருக்கலாம். உடைத்தார்களா? ஆனால் அந்த காபத்துல்லாவிலே தான் அவர்கள் சென்று அல்லாஹு தஆலாவை வணங்கினார். சிலைகளை அவர்கள் வணங்கவில்லை, அல்லாஹ்வை வணங்கினார்கள். ஏன் உடைக்கவில்லை? ஏன் உடைக்கவில்லை? சரி, மதீனாவுக்கு போனார்கள். அங்கு சென்றதற்கு பின்னாலும் இரவோடு இரவாக சில சஹாபாக்களை அழைத்து நீங்கள் சென்று சிலைகளை தூக்கி காட்டுக்குள் வீசி விடுங்கள் அல்லது உடைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். எப்போது உடைத்தார்கள்? எப்போது உடைத்தார்கள் உங்களில் யாருக்கு தெரியும்? மக்கா வெற்றியின் பொழுதுதான் சிலைகள் உடைக்கப்படுகிறது, அனைத்து சிலைகளும் தரமட்டமாக்கப்படுகிறது. அப்படியாக இருந்தால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவா வாழ்க்கையில் 13 வருஷம் மக்காவிலே, 8 வருஷம் மதீனாவிலே, 13 மட்டும் 21 வருஷங்களுக்கு பின்னால் தான் சிலைகள் உடைக்கப்படுகிறது. நாங்கள் சொல்லுவோமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவரைக்கும் இதனை காணாமல் இருந்தார்கள் என்று? அவர்களுக்கு ஷிர்க் பற்றிய தொழில் இல்லாமல் இருந்தது என்ற முடிவுக்கு நாங்கள் வருவோமா? நிச்சயமாக அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த வேலையை செய்ய வேண்டும், எப்போது அந்த ஷிர்க்கை எப்படி ஒழித்தது. மக்களுடைய மனங்கள் அதுவரைக்கும் பண்பட்டதாக இல்லை, மக்கள் இந்த விஷயங்களை சீரழிப்பதற்கு தயாராக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு விரிவான பகுதி. அவர்கள் சொன்னார்கள், மக்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு மட்டும் வந்தில்லை என்றால் நான் காபாவை உடைத்துவிட்டு பழைய அடிப்படையில் அதனை நிர்மாணித்திருப்பேன். ஏன் உடைக்காமல் நான் அதனை அப்படியே வைத்திருக்கிறேன் என்றால் அதற்கான காரணம் மக்கள் அதனை சீரணித்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற காரணத்தினால் அதனை விட்டு வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த அறிவு எங்களுக்கு வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை நாங்கள் படித்திருக்க வேண்டும். எப்படி விவகாரங்களை கையாள்வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கட்டம் கட்டமாக தாவா பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், தனி நபர்களுக்கு ஏற்ப எப்படி தாவாவை செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் வந்து கேட்கிறார், அவுசினியார் சொல்லலாம், எனக்கு வசியத்து செய்யுங்கள், எனக்கு உபதேசம் செய்யுங்கள், நீ கோபம் எடுக்காதுன்னு சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு. இன்னொரு மனிதன் வந்து கேட்கிறார், எனக்கு வசியத்து செய்யுங்க, நீ என்னுடைய தாய் தகப்பனை கவனிச்சு கொள்ளுங்க. என்ன ரெண்டு வகையான வழிகாட்டல் என்று எங்களுக்கு ஆசிரியம் வருவதா இல்லையா? என்ன தனி நபர்களுக்கு ஏற்ப தாவாவுடைய உத்திகள் என்ன செய்து வழிகாட்டல் மாறுபடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை தாய் படித்திருக்க வேண்டும், அவருடைய தாவா வரலாற்றை படித்திருக்க வேண்டும். ஒரு தாய்க்கு தேவைப்படுவது மிக முக்கியமான ஒரு பகுதி இதுதான். எனவே சுன்னத்தியது, பிதாத்தியது, ஷிர்கியது, குஃப்ரியது, சின்ன பாவம் எது, பெரிய பாவம் எது, நண்பன் யார், எதிரி யார், உடனடியாக செய்ய வேண்டியது என்ன, காலதாமதமாக செய்ய வேண்டியது என்ன, இந்திய மக்களின் பிரச்சனை என்ன, இலங்கை மக்களின் பிரச்சனை என்ன, ஆப்கான் மக்களின் பிரச்சனை என்ன, எல்லாம் தெரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு தெளிவாக இந்த விஷயங்களை அணுக முடியும். ஒரு கருத்தை சொன்னார்கள், நீதிபதிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் 3 பேராக நாங்கள் வகைப்படுத்தலாம். நீதிபதிகள் ஜட்ஜ் அல்லது ஜட்ஜ் 3 பேராக நாங்கள் வகைப்படுத்தோம். அதுல 2 பேர் நரகத்தில் இருப்பாங்க, ஒரு ஆள் தான் எங்க இருப்பார் சொர்க்கத்தில் இருப்பாங்க. 2 பேர் யாரப்பா என்று கேட்டால், ஒருவர் அறிவீனத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொன்னவர், 2வது நபர் அறிவு இருக்கிறது, தனது தீர்ப்பு பற்றிய அறிவு இருக்கிறது, சரியான அறிவை அவர் பெற்றிருக்கிறார், சட்ட நுணுக்கங்கள் பற்றிய அறிவெல்லாம் அவருக்கு இருக்கிறது, ஆனாலும் அவர் மனோ இச்சையின் அடிப்படையில் தீர்ப்பை சொல்லியிருக்கிறார், அவரும் நரகத்தில் தான் இருக்கிறார். கவனமாக விளங்கிக் கொள்ளும். முதலாவது நபர் யார்? அறிவீனத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொன்னவர். இரண்டாவது நபர் யார்? அறிவு இருக்கிறது, இருந்தாலும் மனு நிச்சயின் அடிப்படையில் தீர்ப்பு சொன்னவர். மூணாவது நபர் யார்? முதலாவது ரெண்டு பேரும் எங்க போவாங்க? நரகத்துக்கு போறது நியாயம். அறிவீனத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். மூணாவது நபர் அறிவின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். அவர் தான் கூட்டத்தில். இந்த மூன்று பேர்ல யாரு எங்களுடைய தாயக்கள், எங்களை சீர்திருத்தவாதிகள் என்பதை நாங்கள் யோசிச்சுக்கிறோம். இஸ்லாமிய உலகத்துல இன்றைக்கு தேவைப்பட்டது மிகவும் விரிந்த ஆழமான தூர நோக்குள்ள இஸ்லாமிய ஷரியா பற்றிய மிகவும் ஆழத்தை கொண்டிருக்கின்ற உலமாக்களுடைய தேவை இருக்கிறது. ஒவ்வொரு ஊரிலும் சுத்திலே கலாநிதி பட்டம் பெற்றவர்கள், தப்சீரிலே கலாநிதி பட்டம் பெற்றவர்கள், ஹதீஸிலே கலாநிதி பட்டம் பெற்றவர்கள், இஸ்லாமிய தாவா ஒழுங்குமுறைகளை பற்றி ஆழமான ஞானம் உள்ளவர்களை உருவாக்குவது என்பது பரவி கிபாயா. டாக்டர்களை உருவாக்கினால் மாத்திரம் போதால் அது உலக கல்வி என்று நாங்கள் சொல்லும் அது கட்டாயம் தேவை. வக்கீல்களை உருவாக்க வேண்டும், என்ஜினியர்ஸை நாங்கள் உருவாக்க வேண்டும், அது போன்று துறை சார்ந்த உலமாக்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். உங்களுக்கு ஜகாத்திலே பிரச்சனை வருகிறது, உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையின் இஸ்லாமிய போதனைகள் சம்பந்தமான பிரச்சனை வரலாம், உங்களுக்கு வியாபாரத்தோடு தொடர்பான பல பிரச்சனைகள் வரலாம், எப்படிப்பட்ட சமூக ஒழுங்குகளை நாங்கள் அமைத்துக் கொள்வது என்பது தொடர்பான பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நாங்கள் சென்று கேட்பதற்கு ஸ்பெஷலிஸ்ட் எப்படி இருக்கிறாங்களோ, வைத்தியத்துறையில் ஒருவர் ஹார்ட், மற்றவர் இஎன்டி, மற்றவர் நியூரோலஜிஸ்ட், இதெல்லாம் சொல்றீங்களே, இது மாதிரி ஏன் இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது? நாங்கள் அப்படிப்பட்ட விற்பன்னர்களை உருவாக்கும் வரைக்கும் நாங்கள் பாவிகளாகத்தான் இருக்கோம். உலக வாழ்க்கைக்கு அவசியமான ஒவ்வொரு துறை சார்ந்த அறிஞர்களையும் உருவாக்கும் வரைக்கும் அது பர்லி கிபாயா. பர்லி கிபாயா என்றால் என்ன? ஜனாதா சொல்லுகிறமான ஜனாதா சொல்லுகிறார் என்ன? சமுதாயத்தில் உள்ள எல்லாருமே வந்து ஜனாதா தொழுகையில கலந்து கொள்வோம்ன்றதல்ல. முதலாவது குளிப்பாட்டுதல், கபனிடுதல், தொழுவித்தல், அடக்குதல் என்ற நாலு கடமைகளும் ஜனாதாவுக்கு. இந்த நாலு கடமைகளையும் ஒரு ஊரில் இருக்கின்ற தேவையான எண்ணிக்கையில் இருக்கின்ற அளவின செய்து முடித்துவிட்டால் அவர்கள் முழு ஊரும் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படும். அதுபோன்றுதான் ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால் அந்த ஊரில் இருக்கின்ற எல்லோருமே பிஎச்டி செய்ய வேண்டும் சரியத்துடைய அறிவியல் என்பது அல்ல, எல்லோரும் முபத்திர்களாக மாற வேண்டும் என்பது அல்ல, எல்லோரும் தாயிக்களாக மாற வேண்டும் என்பதல்ல, எல்லோரும் ஹாபிம்களாக மாற வேண்டும் என்பதல்ல. ஆனால் ஒரு ஊரை பொறுத்தவரையில் அதனுடைய எண்ணிக்கையின் அளவுக்கு அங்கு ஷரியத்துடைய ஒவ்வொரு துறை சார்ந்த உலமாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு 300 குடும்பம் இருக்கிறது ஒரு ஊரில் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ஷரியத்துடைய உலமாக்கள் மிகவும் ஆழமாக படித்தவர்கள் ஒரு 3 பேர் இருந்தால் போதும் என்று எங்களுடைய புத்தி ஓரளவு சொல்லுகிறது. நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற முஸ்லீம்களுடைய தனத்தொகை என்ன? ஒரு 20,000, 40,000 முஸ்லீம்கள் வாழக்கூடிய மாஷா அல்லாஹ். எத்தனை பேரை நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய பிரதேசத்திலே கிளாஸிலே மிகவும் ஆழமாக கற்ற, உதாரணமாக பிஎச்டி என்று சொல்லுவோம், அதாவது கலாநிதி பட்டம் பெற்றவர்கள், கலாநிதி பட்டம் பெறுகின்றவர் ஒரு ஆழமாக மிகவும் அகலமாக அவர் படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். அப்படிக்கு உருவாக்குவதை ஒரு டார்கெட்டாக நாங்கள் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி செலவழிப்பது என்பது ஒரு பெரிய சதத்தா ஜாரியா, அது ஒரு காலத்தின் தேவையாக இருக்கிறது. இன்றிருக்கின்ற இந்த பயங்கரமான சூழ்நிலையில் மக்கள் எல்லோரும் மிகவும் பெரிய சிந்தனை சிக்கலிலே மாட்டியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில், மக்களுக்கு மத்தியிலே மிகவும் பெரிய குழப்பங்களும் சிக்கல்களும் உருவாகி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில், மக்களுக்கு மத்தியிலே இணக்கப்பாடு அவசியப்படுகிறது என்று எல்லோரும் கூக்குரல் இடுகின்ற இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு தேவைப்படுவது எல்லாம் அறிவு தெளிவு, அறிவு ஞானம், விளக்கம், நிதானம், பரந்த அறிவு, குறுகிய அறிவு அல்ல. விஷயங்கள் எல்லாவற்றையும் அழகாக கிரகித்து அவற்றுக்கான தீர்வுகளை சொல்லக்கூடிய துறை சார்ந்த அறிஞர்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அவர்கள் குர்ஆனை மட்டுமல்ல படித்தது, அவர்கள் ஹதீஸை மாத்திரம் படித்தது அல்ல, அவர்கள் ஃபிக்ஹை மாத்திரம் படித்ததல்ல. இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், மல்லம் யாரிஃபில் இஸ்திலாஹ லம் யஷும் ராயிஹத்தல் ஃபிக்ஹ். யாருக்கு வரலாறு நெடுக இடம்பெற்ற கருத்து முரண்பாடுகள் தொடர்பான அறிவு இல்லையோ, கருத்து முரண்பாடுன்னா ஒரு குறிப்பிட்ட மசாலாவில் ஒவ்வொரு இமாமும் என்னென்ன கருத்தை கொண்டிருக்கிறாங்க, இவர் எப்படி இந்த குர்ஆனை விளங்கினார், இந்த இமாம் எப்படி விளங்கினார், இவர் எப்படி விளங்கினார் என்ற அறிவில்லையோ அவனுக்கு ஃபிக்ஹ் பற்றிய ஃபிக்ஹினுடைய வாசனையே அவன் நுகரவில்லை என்று சொன்னார். ஃபிக்ஹை பற்றி அறிவு தேவை, நான் எடுத்த எடுப்பிலே போகாமல் இந்த வரலாற்று பாரம்பரியத்தை விளங்கிய நிலையில் அதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அது ஒரு பெரிய விளக்கமாக பிரயோகம் உள்ளதாக. எனவே ஒருவருக்கு குர்ஆனுடைய அறிவு, ஹதீஸினுடைய அறிவு, ஃபிக்ஹினுடைய அறிவு, அதே நேரம் அகீதா பற்றிய அறிவு இப்படியான அறிவுகளோடு சேர்த்து இந்த உலக ஞானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஞானங்களும் தேவை. சைக்காலஜி அவர் படித்திருக்க வேண்டும், அவர் சோசியாலஜியை படித்திருக்க வேண்டும், அவர் பிசிக்ஸிலே கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும், அவரை பொறுத்தவரையிலே அவர் வானவியலை கொஞ்சம் படித்திருக்க வேண்டும், அவர் கருவியல் தொடர்பான உதாரணமாக வைத்துக் கொள்ளும் ஒரு ஆளின் எமோஷன், எமோஷன் என்றால் கருக்கலைப்பு தொடர்பான ஒரு பத்வா அவரிடத்திலே கேட்கப்படுகிறது என்றால் அவர் வெறுமனே சரியத்துடைய கண்ணோட்டத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ளாமல் அவர் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் கரு வளர்ச்சி தொடர்பான நவீன விஞ்ஞானத்தின் முடிவுகள் என்ன, அப்ப ரெண்டையும் சேர்த்துத்தான் அவரால் நியாயமான பத்துவாவை வழங்க முடியும். ஒருவர் துறை சம்பந்தமான ஒரு ஆய்வை செய்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம், அது சர்வதேச பிரயா தேசிய பிரயா என்று ஒரு ஆய்வு இடம்பெறுகிறது என்று வைத்துக் கொண்டால் அவருக்கு நவீன வானவியல் தொடர்பான என்ன தேவை, அறிவு இருந்தால்தான் அவருக்கு சரியான முடிவுகளுக்கு வரலாம். சரியத்துடைய அறிவும் இந்த உலக அறிவும் சேர்கின்ற பொழுது நல்ல ஒரு முடிவை அவருக்கு பெற முடியுமா? நான் சொல்லவில்லை கருத்து முரண்பாடுகள் என்று வருகின்ற பொழுது இந்த கருத்து தான் சரி, இதுதான் சரி, இது பிழை என்று முடிவுக்கு வருவதற்கு அல்ல, இந்த கருத்து வேறுபாடுகளுடைய யதார்த்தத்தை சரியாக புரிந்து கொள்வது, அறிவுக்குரிய சரியான அந்த இடத்தை கொடுப்பது. எனவே நாங்கள் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். கடைசியாக முடிப்பதற்கு முன்னால் முஸ்லிம் சமுதாயத்திலே இஸ்லாத்தை பற்றிய புரிதல் என்று வருகின்ற பொழுது இடம்பெறக்கூடிய நான்கு தவறுகளை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். முதலாவது தவறு, நவீனகால இஸ்லாமிய அறிஞர்கள் கூட இதனை வலியுறுத்துவார்கள், சிலர் இஸ்லாத்திலே இஸ்லாத்தில் இல்லாத பகுதிகளை சேர்த்து வைத்திருக்கிறார். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், விவாதத்தில் சொல்லுவோம், சேர்த்து வைத்திருக்கிறார். இன்னும் சிலர் இஸ்லாத்தில் இருக்கின்ற சில பகுதிகளை கலட்டி விட்டார்கள். கலட்டி விட்டது என்ன, இருக்கிறது ஆனால் அது அது அதாவது பெய்து கரண்ட் பெய்து ஒரு அற்புதமான ஒரு மிஷினாகத்தான் இருக்கு. சில பாட்டுகளை கலட்டி வச்சுக்கிறாங்க, சில பாட்டுகளை கலட்டி வச்சுக்கிறாங்க. உதாரணமா எங்க சமுதாயத்துல ஜக்காத்துன்றது அது ஒரு கடுமையானது கூட சிலருக்கு தெரியும். இஸ்லாமிய சமுதாயத்துல வாரிசு சொத்து தொடர்பான சட்டங்களை நிறைய பேர் நடைமுறைப்படுத்துறது இல்லை. குர்ஆன் சொல்லுகிறது வாரிசு தொடர்பான சட்டங்களை நடைமுறைப்படுத்தாதவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான். ஹாலிஜன் சின்ன நாங்க எத்தனை பேர் நடைமுறைப்படுத்துறோம், எனவே கரெக்ட் வச்சிருக்கோம். கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் பேர் இஸ்லாத்தின செய்யறாங்க, உருக்குலைந்து நடைமுறைப்படுத்துகிறார்கள். உருக்குலைந்து இஸ்லாத்தை ஒரு டைனோசர் மாதிரி வச்சுக்கிறாங்க, அதனுடைய உண்மையான ஷேப்ல இல்லை. சொல்லுங்க எப்படி சொல்லப்பட வேண்டும், பயபக்தியோடு உள்ளத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி தானே சொல்லப்பட வேண்டும். ஆனா எப்படி சொல்லப்படுது, பெரிய ஒரு அந்த அசைவுகள் மாத்திரம் தான் இருக்கிறது. கொள்கையினுடைய நோக்கம் எதுவும் வாழ்க்கையில நடைமுறைக்கு வர்றதாக இல்லை. ஜக்காத்து நடைமுறைப்படுத்துறது எப்படின்னா ஒரு 10 ரூபாய் காசு செலவழித்து அப்படி என்ன கொடுத்து போட்டு போடும், 50 ரூபாய் காசு கொடுத்து போட்டா ஜக்காத்து கொடுத்துதான் நினைக்கிறாங்க. எனவே இஸ்லாம் என்பது ஒரு வகையான ஒரு ஷேப்ல நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இன்னொரு முக்கியமான தவறு நான் அவசரமாக சொல்லுகின்றேன், நிசப் என்று சொல்வார். ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் பெரிய அளவுல கொடுக்கிறது. சில கடமைகள் எங்க சமுதாயத்தில் நீங்கி பேசிருக்கீங்க, நீங்கிரகத்திலையும் தானே விகாரமாக இருக்கு பாக்குறோம். இன்னும் சில கடமைகள் தூண்டி பேசுகிறது. உதாரணமாக ஜக்காத் என்பது நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம், ஜக்காத் என்பது தூண்டி பேசுகிறது. அதுக்குரிய முக்கியத்துவம் என்ன சமுதாயத்தில் இல்லை, இஸ்லாத்துல தூண்கள்ல ஒன்று இல்லையா, எவ்வளவு கூட நாங்கள் அதை சரியாக கணக்கிட்டு கொடுக்கிறோம். ஆனா உம்ராது ஹஜ்ஜின்றது என்ன செய்யப்பட்டிருக்கீங்க, அளவுக்கு மிச்ச பேசு. இப்ப எங்க இலங்கையில நான் கடந்த 4 மாதம் ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சு பார்த்தேன், உம்ராவுக்கு போனவர்களுடைய தொகை என்ன பாட்டு, 20,000 பேர் பேசிட்டு 20,000 பேர் பேசிக்கிறார். இலங்கை காசுபடி உம்ராவுக்கு ஒரு ஆளுக்கு போறதுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். சரி, 20,000 1.5 லட்சத்தால பெருகி பாருங்க எத்தனை கோடி ரூபாய் வருது, ஒரு 200 கோடி ரூபாய் வருது. சுபஹானல்லாஹ், ஒரு சுண்ணத்தான அமலுக்காக வேண்டி அது ஒரு விசுவாசத்தில் உள்ள ஒரு சுண்ணத்தான அமல், அது நான் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா பரலுக்கு மாறி முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அதனால சமுதாயத்தில் இருக்கின்ற எத்தனையோ தேவைகளுக்கு செலவழிக்கப்பட வேண்டிய, பரவல்களுக்கு செலவழிக்கப்பட வேண்டிய காசெல்லாம் சுண்ணத்துக்கு செலவழிக்கப்படும். எத்தனையோ பேருக்கு வீட்டு வசதி இல்லை, கூட இல்லாமல் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், என்னிடத்தில் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நண்பர் வந்து சொல்றார், கூட போட்டுக் கொண்டது காசு ஒரு 10,000 ரூபாய் காசு யாருக்கே தெரிவித்தார்கள் என்று கேட்கிறார். நாம் போயிட்டு எத்தனை பேருக்கு செஞ்சு பார்த்தோம் கூட கிடைக்கல. ஆனா உங்களாவுக்காக ஒன்று சொல்றதுக்கு முந்தி எடுத்துக் கொண்டாங்க. நான் என்ன சொல்றேன் என்றால், பருமைகள் சுண்ணத்துக்களாக மாற்றப்பட்டு விட்டது, சுண்ணத்துக்கள் எல்லாம் இதுக்கு யாரு ஜவாபு சொல்லுவோம், இதுக்கு என்ன காரணம், மாற்றத்தில் இருக்கின்ற அறிவீனம். அத்திமுல் ஹஜ் அவர் உம்ரத்தலில்லா, குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ்வுக்கு உம்ராவும் கடமை என்று தான் சொல்றான். எனவே உம்ராவுக்கு போகணும்னு சொல்லி போட்டு அரகுர விளக்கம் சொல்ற உலமாக்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த தவறெல்லாம் நடக்குது. அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தாலா நாங்கள் பேசக்கூடிய இந்த விஷயங்களில் எங்களுக்கு பரக்கத்தை தர வேண்டும். நிச்சயமாக மாஷா அல்லாஹ் இந்த காயப்பட்டணம் பிரதேசம் என்பது மிகவும் பரக்கத்தான ஒரு பிரதேசம். நான் பார்த்த வகையிலே மக்கள் மிகவும் நல்லவர்கள், அவர்கள் நல்ல நல்ல மனப்பான் உள்ளவர்கள், நல்ல வசதி உள்ளவர்கள், நல்ல அறிவுத்தாகம் உள்ளவர்கள். அவர்களுக்கு மத்தியில் எதிர்காலத்திலே நல்ல தரமான உலமாக்கள் இப்போதும் இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் இன்னும் அதிகமான தொகையினர் உருவாக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதை அனைத்துக்கும் நாங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா அதனை ஹைமும் யுன்ஃபகவுபிஹி சதக்கத்தும் ஜாரியா என்று சொல்லப்படக்கூடிய பகுதிகளை நிச்சயமாக உள்ளடக்குவான். இன்னும் ஒரு 50 லட்சத்துக்கு நாங்கள் திட்டமிட வேண்டும். இந்த ஊரை பொறுத்தவரை இப்போதிருந்தே அதற்கான அடித்தளங்களை நாங்கள் போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா அனைவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கின்றோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஃபிரத்தி ஹஸனத்தன் வஃகினா ஆதாபன்னார். துஆஃ தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹும்மா வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக். For more lectures, visit slhub.com.